ஓம் சாந்தி. ஏப்ரல் 7, 2026. காலை முரளி, பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து உங்களின் உண்மையான அன்பிற்கினியவரை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் நினைவில் நிலைத்திருப்பதன் மூலமே சொர்க்க ராஜ்யத்தை பெறுவீர்கள். கேள்வி: இப்பொழுது நீங்கள் தந்தையை கண்டுகொண்டதால் எந்த கவனக்குறைவை முடிக்க வேண்டும்? பதில்: சில குழந்தைகள் கவனக்குறைவானவராகி எப்படியோ நாங்கள் பாபாவிற்கு சொந்தமானவர்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் நினைவில் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்வதில்லை. அவர்கள் நினைவில் நிலைத்திருப்பதை மீண்டும் மீண்டும் மறக்கின்றார்கள். இது கவனக்குறைவாகும். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் நினைவில் நிலைத்திருந்தால் நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். எந்த விதமான மூச்சு திணறலும் இருக்க முடியாது. எவ்வாறு பந்தனத்தில் உள்ளவர்கள் இரவு பகலாக பரிதவிப்புடன் நினைவில் நிலைத்திருக்கின்றார்களோ அதே போல் நீங்களும் சதா நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். பாடல்: நான் எனது பாக்கியத்தை வீழ்த்திடச் செய்து வந்துள்ளேன். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தினார். நீங்களும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றீர்கள். தந்தையும் கூறுகின்றார் ஓம் சாந்தி. ஆத்மாக்களாகிய நீங்கள் அமைதி சுரூபங்கள் என்பதே இதன் அர்த்தமாகும். தந்தையும் அமைதி சுரூபம் ஆவார். ஆத்மாக்களின் ஆதி தர்மம் அமைதியாகும். பரமாத்மாவின் ஆதி தர்மமும் அமைதியாகும். நீங்களும் அமைதிதாம வாசிகள். தந்தை கூறுகின்றார், நானும் அந்த இடத்து வாசியாவேன். குழந்தைகளாகிய நீங்கள் மறு பிறவி எடுக்கின்றீர்கள். நான் மறு பிறவி எடுப்பதில்லை. நான் இந்த ரதத்தில் பிரவேசிக்கின்றேன். இது எனது ரதமாகும். நீங்கள் சங்கரரை கேட்டிருந்தால் உண்மையில் உங்களால் அவரிடம் கேட்க முடியாது. ஆனால் உதாரணத்திற்கு நீங்கள் சூட்சும உலகத்திற்கு சென்று அவரிடம் கேட்டால் அந்த சூட்சும ஷரீரம் தன்னுடையது என அவர் கூறியிருப்பார். ஷிவ் பாபா கூறுகின்றார், இது எனது ஷரீரம் இல்லை. நான் அதை கடனாக எடுத்துள்ளேன். ஏனெனில் எனக்கும் பௌதீக அங்கங்களின் ஆதாரம் தேவை. ஸ்ரீ கிருஷ்ணர் தூய்மையாக்குபவரோ அல்லது ஞானக்கடலோ அல்ல என்பதே விளங்கப்படுத்தப்பட வேண்டிய முதலாவதும் முதன்மையானதுமான விஷயமாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக்குவதில்லை. அவர் வந்து தூய உலகை ஆட்சி செய்கின்றார். முதலில் அவர் ஓர் இளவரசராகவும் பின்னர் சக்கரவர்த்தியாகவும் ஆகின்றார். அவரிடம் இந்த ஞானம் இல்லை. படைப்பவரிடம் மாத்திரமே படைப்பின் ஞானம் உள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணர் படைப்பு என்றே அழைக்கப்படுகின்றார். படைப்பவராகிய தந்தையே வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். தந்தை இப்பொழுது படைப்பதுடன் கூறுகின்றார், நீங்கள் என்னுடைய குழந்தைகள். பாபா, நான் உங்களுக்கு சொந்தம் என நீங்கள் கூறுகின்றீர்கள். பிராமணர்கள் பிரம்மாவின் மூலம் படைக்கப்படுகிறார்கள் என கூறப்பட்டுள்ளது. வேறு எங்கிருந்து பிராமணர்கள் வருவார்கள்? சூட்சும உலகின் பிரம்மா என வேறு எவரும் இல்லை. மேலே இருப்பவரே கீழேயும் இருக்கின்றார். மேலே இருப்பவர் அவரே, அவர் இவரே ஆவார். அச்சா, பின்னர் விஷ்ணுவும் லக்ஷ்மி நாராயணன் ஆகியோரும் அதே அவர்களே. அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? பிரம்மா விஷ்ணு ஆகின்றார். பிரம்மாவும் சரஸ்வதியும் நாராயணரும் லக்ஷ்மியும் ஆகின்றனர். பின்னர் அவர்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வந்து சங்கம யுகத்தில் பிரம்மாவும் சரஸ்வதியும் ஆகின்றார்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் மனிதர்களே. அவர்கள் தேவ தர்மத்திற்கு சொந்தமானவர்கள். விஷ்ணு 4 கைகளுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளார். இது இல்லற பாதையை குறிக்கின்றது. ஆரம்பத்தில் இருந்தே பாரதத்தில் இல்லற பாதை தொடர்ந்துள்ளது. இதனாலேயே விஷ்ணுவுக்கு 4 கரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கே பிரம்மாவும் சரஸ்வதியும் இருக்கின்றனர். சரஸ்வதி தத்தெடுத்த குழந்தையாவார். இவருடைய உண்மையான பெயர் லேக்ராஜ். இவர் பின்னர் பிரம்மா என பெயரிடப்பட்டார். ஷிவ் பாபா இவரினுள் பிரவேசித்து பின்னர் ராதையை தனக்கு சொந்தமாக்கி அவருக்கு சரஸ்வதி என்று பெயரிட்டார். பிரம்மா சரஸ்வதியின் லௌகீக தந்தை அல்ல. இருவருக்கும் அவர்களின் சொந்த லௌகீக தந்தையர் இருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது இங்கில்லை. ஷிவ் பாபா மம்மாவை பிரம்மா மூலம் தத்தெடுத்தார். நீங்கள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். பிரம்மாவும் ஷிவ் பாபாவின் ஒரு குழந்தையே ஆவார். அவர் பிரம்மாவின் கமல வாய் மூலம் படைப்பை உருவாக்கினார். இதனாலேயே பிரம்மா தாய் என்றும் அழைக்கப்படுகின்றார். பாடப்பட்டுள்ளது, நீங்களே தாயும் தந்தையும், நாங்கள் உங்களின் குழந்தைகள். நாங்கள் உங்கள் கருணையினால் பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றோம். பிராமணர்களாகிய நீங்கள் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய பரந்த புத்தி தேவை. குழந்தைகளாகிய நீங்கள் ஷிவ் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பிரம்மா சொர்க்கத்தை படைப்பவரோ ஞானக்கடலோ அல்ல. ஒரே ஒரு தந்தையே ஞானக்கடல் ஆவார். ஞானக்கடலே ஆத்மாக்களின் தந்தையாவார். ஆத்மாக்களும் ஞானக்கடல்கள் ஆகின்றனர். ஆனால் அவர்கள் ஞானக்கடல்கள் என அழைக்கப்படுவதில்லை. ஏனெனில் ஒரே ஒரு கடலே இருக்கின்றார். நீங்கள் அனைவரும் ஆறுகள். கடலுக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. ஆனால் ஆறுகளாகிய உங்களுக்கு சரீரம் உள்ளது. நீங்கள் ஞான ஆறுகள். கல்கத்தாவில் உள்ள பிரம்மபுத்திரா ஆறு மிக நீண்டது. ஏனெனில் அதற்கு கடலுடன் ஓர் தொடர்புள்ளது. அந்த சங்கமம் மேளா மிக பெரியது. இங்கும் ஒரு மேளா இடம் பெறுகின்றது. கடலும் பிரம்மபுத்திராவும் இணைந்துள்ளனர். இந்த சங்கமம் உயிருள்ளது. ஆனால் மற்றொன்று உயிரற்றதாகும். தந்தை இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். இவை சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. சமய நூல்கள் பக்தி மார்க்கத்தின் திணைக்களம் ஆகும். இந்த பாதை இந்த ஞானத்திற்கு உரியது. ஆனால் அதுவோ பக்தி மார்க்கமாகும். அந்த பக்தி மார்க்கத்தின் பகுதி அரை கல்பத்திற்கு தொடர்ந்துள்ளது. அங்கே ஞானக்கடல் இருப்பதில்லை. ஞான கடலான பரம்பிதா பரமாத்மா தந்தையே சங்கம யுகத்தில் வந்து உங்களை இந்த ஞானத்தில் நீராட்டுவதால் உங்கள் அனைவருக்கும் சத்கதி அருள்கின்றார். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஸ்வர்க சந்தோஷம் என்னும் உங்கள் பாக்கியத்தை உருவாக்குகின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் சத்திய திரேதா யுகங்களில் உண்மையில் பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்களாக இருந்தோம். நாங்கள் இப்பொழுது பூஜிப்பவர்களான மனிதர்கள் ஆவோம். பின்னர் மனிதர்களிலிருந்து நாங்கள் தேவர்கள் ஆகுவோம். பிராமணர்கள் தேவ தர்மத்திற்கு சென்று பின்னர் சத்திரியர்களாகவும் வைசியர்களாகவும் சூத்திரர்களாகவும் ஆகின்றார்கள். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து கீழே வர வேண்டும். உங்களுடைய சொந்த பிறவிகள் பற்றியே நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்று தந்தை கூறியுள்ளார். நீங்கள் மாத்திரமே 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். முதலில் வருகின்றவர்கள் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கின்றனர். யோகத்தின் மூலமாக மாத்திரமே கலப்படம் அகற்றப்பட முடியும். யோகத்திலேயே முயற்சி இருக்கிறது. சில குழந்தைகள் இந்த ஞானத்தில் திறமைசாலிகளாகவும் ஆனால் யோகத்தில் பலவீனமாகவும் இருக்கிறார்கள். பந்தனத்தில் உள்ளவர்கள் அதிலிருந்து விடுபட்டு இருப்பவர்களிலும் பார்க்க யோகத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஷிவ் பாபாவை சந்திக்க இரவு பகலாக தவிக்கின்றனர். ஆனால் நீங்கள் அவரை ஏற்கனவே சந்தித்துள்ளீர்கள். உங்களுக்கு நினைவில் நிலைத்திருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் நீங்கள் மீண்டும் மீண்டும் அவரை மறந்து விடுகின்றீர்கள். நீங்கள் பல புயல்களை அனுபவம் செய்கிறீர்கள். ஆனால் அவர்களோ அவர்களின் நினைவில் இருப்பதற்கு தவிக்கின்றனர். நீங்கள் பரிதவிப்புடன் இருப்பதில்லை. அவர்கள் வீட்டில் இருந்தவாறே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். ஷிவ் பாபாவின் நினைவில் இருப்பதனால் நீங்கள் ஸ்வர்க ராஜ்யத்தை பெறுவீர்கள் என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறு ஒரு பிறவி எடுக்காத குழந்தை கர்ப்பப்பையில் இருந்து வெளிவருவதற்கு பரிதவிப்புடன் இருக்கின்றாரோ அதேபோல் பந்தனத்தில் உள்ளவர்கள் ஷிவ் பாபா எங்களை இந்த பந்தனத்திலிருந்து விடுதலையாக்குங்கள் என்ற பரிதவிப்புடன் ஷிவ் பாபாவை அழைக்கின்றார்கள். அவர்கள் இரவு பகலாக அவரை நினைவு செய்கிறார்கள். நீங்கள் தந்தையை கண்டு கொண்டீர்கள், ஆனால் நான் எவ்வகையிலும் பாபாவின் குழந்தையே என நினைத்து கவனக்குறைவானவர்கள் ஆகின்றீர்கள். நான் இந்த சரீரத்தை விட்டு சென்று ஓர் இளவரசர் ஆகுவேன். உங்களுக்குள்ளே இந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் மாயை உங்களை நினைவில் நிலைத்திருக்க அனுமதிப்பதில்லை. நினைவை கொண்டிருப்பதனால் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் நினைவில் நிலைத்து இருக்காது விட்டால் தொடர்ந்தும் மூச்சு திணறுகின்றீர்கள். நீங்கள் அரை கல்பமாக ராவண ராஜ்யத்தில் துன்பத்தையே பார்த்து வந்தீர்கள். அக்கால மரணங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எவ்வகையிலும் துன்பமே உள்ளது. ஒருவர் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் துன்பத்தையே அனுபவம் செய்கின்றார்கள். அக்கால மரணம் உள்ளது. சத்தியுகத்தில் எவரும் அக்கால மரணம் அடைவதில்லை. அவர்கள் ஒருபொழுதும் நோய்வாய்ப்படுவதும் இல்லை. அந்நேரத்தில் அவர்கள் இயல்பாகவே ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கின்றார்கள். அது சந்தோஷ பூமி என அழைக்கப்படுகிறது. ஸ்வர்க்கத்தில் உள்ள விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய கற்பனை என்று மக்கள் எண்ணுகிறார்கள். ஸ்வர்க்கம் எங்கிருந்து வந்தது என்று அவர்கள் கேட்கின்றார்கள். நீங்கள் ஸ்வர்க்கவாசிகளாக இருப்பீர்கள் எனவும் நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள் எனவும் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த முழு நாடகமும் பாரதத்தை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் 21 பிறவிகளுக்கு தூய தேவர்களாகவும் சத்திரியர்களாகவும் ஆகின்றீர்கள் எனவும் பின்னர் வைஷ்யர்களாகவும் சூத்திரர்களாகவும் ஆகின்றீர்கள் எனவும் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள். சுயதர்ஷன சக்கரம் மிகவும் இலகுவானது. ஷிவ் பாபா இங்கே அமர்ந்திருந்து இதை விளங்கப்படுத்துகின்றார். ஷிவ் பாபா பிரம்மாவின் ரதத்தில் வந்துள்ளார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிரம்மாவே சத்யுக ஆரம்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தார். அவர் 84 பிரிவுகள் எடுத்து தூய்மையற்றவராகினார். பின்னர் தந்தை இவரில் பிரவேசித்து இவரை தத்தெடுத்தார். அவரே கூறுகின்றார், நான் இந்த சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்து உங்களை எனக்கு சொந்தமாக்கினேன். நான் இப்பொழுது உங்களை ஸ்வர்க ராஜ்யத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றேன். தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுபவர்கள் ராஜ்யத்திற்கு செல்வார்கள். இதற்கு மிக நல்ல பண்புகள் தேவைப்படுகின்றன. தூய்மையே பிரதான விஷயம். இதன் காரணமாகவே அப்பாவி தாய்மார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் ஆண்களும் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் விகாரத்திற்காக ஒருவரை ஒருவர் தொந்தரவு செய்கிறார்கள். இங்கே பல பெண்கள் இருப்பதனால் சக்தி சேனை என்ற பெயர் நினைவு கூறப்படுகிறது. தாய்மார்களுக்கு வந்தனங்கள். அழகானவர்கள் ஆகுவதற்காக நீங்கள் இப்பொழுது காமச்சிதையிலிருந்து வெளியேறி இந்த ஞான சிதையில் அமர்ந்துள்ளீர்கள். நீங்கள் துவாபர யுகத்திலிருந்து காமச்சிதையில் அமர்ந்து வருகின்றீர்கள். தூய்மையற்ற பிராமணர்களே ஒருவருக்கொருவர் நஞ்சை கொடுக்கின்ற பந்தனத்தை கட்டுகின்றனர். நீங்கள் விகாரமற்ற பிராமணர்கள். நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து அவர்களை இந்த ஞான சிதையில் அமரச் செய்கின்றீர்கள். நீங்கள் காமச்சிதையில் அமர்ந்ததனால் அவலட்சணமாகி இப்பொழுது இந்த ஞான சிதையில் அமர்வதனால் அழகானவர்கள் ஆகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஒன்றாக வாழலாம், ஆனால் என்றுமே விகாரத்தில் ஈடுபட மாட்டோம் என சத்தியம் செய்யுங்கள். இதனாலேயே பாபா உங்களுக்கு ஒரு மோதிரத்தை அணிய கொடுக்கின்றார். ஷிவ் பாபாவே பாபாவும் மனவாளனும் ஆவார். அவரே சீதைகள் அனைவரதும் ராமர். அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர். இந்த ரகுகுலத்தின் தலைவராகிய ராமரை பற்றிய கேள்வி இல்லை. அவர் சங்கமயுகத்திலேயே இந்த வெகுமதியை பெற்றார். அவரை வன்முறைக்கு அடையாளமான அம்புடன் காட்டுவது தவறாகும். அது படங்களிலும் காட்டப்படக்கூடாது. நீங்கள் சந்திரவம்சம் என்றே எழுத வேண்டும். ஷிவ் பாபா சக்கரத்தின் ரகசியங்களை இதன் மூலமே எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என குழந்தைகளான நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். சத்திய நாராயணனின் கதை ஒன்று உள்ளது. அந்த கதை மனிதர்களினால் உருவாக்கப்பட்டது. எவருமே அந்த கதையின் மூலம் சாதாரண மனிதரிலிருந்து தேவராக மாறுவதில்லை. சத்திய நாராயணனின் கதையின் அர்த்தமானது சாதாரண மனிதரில் இருந்து நாராயணனாக மாறுவதாகும். மக்கள் அமரத்துவ கதைகளை கூறுகின்றார்கள், ஆனால் எவருமே அமரத்துவ பூமிக்கு செல்வதில்லை. மரண பூமி 2500 வருடங்களுக்கு தொடர்கிறது. தாய்மார்கள் மூன்றாவது கண்ணின் கதையை கேட்கிறார்கள். உண்மையில் அது இந்த ஞானத்தின் மூன்றாவது கண்ணை கொடுக்கின்ற கதையாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது மூன்றாவது ஞான கண்ணை பெற்றுள்ளதால் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆக வேண்டும். ஆத்மாவாகிய நான் இப்பொழுது இந்த சரீரத்தின் மூலம் தேவராகின்றேன். நான் இந்த சமஸ்காரங்களை எனக்குள்ளே கொண்டுள்ளேன். மனிதர்கள் அனைவரும் சரீர உணர்வு உடையவர்கள். தந்தை வந்து உங்களை ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்குகின்றார். மக்கள் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் ஒன்றே என்றும் கடவுள் அந்த பல ரூபங்கள் அனைத்தையும் எடுத்துள்ளார் எனவும் கூறுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், அது தவறானது, அது பொய்யான அகந்தை எனவும் பொய்யான ஞானம் எனவும் அழைக்கப்படுகிறது. தான் ஒரு புள்ளி என தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். நீங்களும் முன்னர் இதை அறிந்திருக்கவில்லை, இவரும் அதை அறிந்திருக்கவில்லை. தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எனவே இது பற்றி எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது, உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். பாபா நிச்சயமாக உண்மையையே பேசுகின்றார். சந்தேக புத்தியை கொண்டவர்கள் விநாசத்திற்கு இட்டு செல்லப்படுவர். அவர்களால் முழு ஆஸ்தியையும் பெற முடியாது. ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவதிலேயே முயற்சி உள்ளது. உணவு சமைக்கும் பொழுது உங்கள் புத்தியை தந்தையுடன் இணையுங்கள். இதை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பயிற்சி செய்யுங்கள். சப்பாத்திகளை உருட்டுகின்ற பொழுதும் உங்கள் அன்பிற்கினியவரை தொடர்ந்தும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் இதை அனைத்து விஷயங்களிலும் பயிற்சி செய்வது அவசியமாகும். உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் நினைவில் நிலைத்திருங்கள். நினைவை கொண்டிருப்பதனால் மாத்திரமே நீங்கள் சத்தோப்பிரதானம் ஆகுவீர்கள். உங்கள் வேலையை செய்வதற்கு 8 மணி நேரங்கள் உள்ளன. இடையிடையே சென்று ஏகாந்தத்தில் அமருங்கள். நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இன்று இல்லாதுவிட்டாலும் அவர்கள் நாளை அதனை கேட்பார்கள். தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். நாங்கள் சொர்க்கத்தில் இருந்தோம், இப்பொழுது நரகவாசிகள் ஆகிவிட்டோம். நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஒருமுறை தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற இருக்கின்றோம். தந்தை பாரத மக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் பாரதத்தில் மாத்திரமே வருகின்றார். சீக்கியர்களும் கிறிஸ்துவர்களும் வருகின்றார்கள். எதிர்காலத்தில் பலர் வருவார்கள். இந்த ஞானம் அனைவருக்கும் உரியது. ஏனெனில் இது இலகு நினைவும் தந்தையிடமிருந்து பெறும் இலகு ஆஸ்தியும் ஆகும். எவ்வாறாயினும் நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். ஒரு தானம் செய்யுங்கள். தீய சகுனங்களின் கிரகணம் அகற்றப்படும். இப்பொழுது பாரதத்தின் மீது ராகுவின் தீய சகுனங்கள் உள்ளன. பின்னர் 21 பிறவிகளுக்கு வியாழ சகுனங்கள் இருக்கும். முதலில் வியாழ சகுனங்களும் பின்னர் வெள்ளி சகுனங்களும் இருக்கின்றன. சூரிய வம்சத்தவர் வியாழ சகுனங்களையும் சந்திர வம்சத்தவர்கள் வெள்ளி சகுனங்களையும் கொண்டிருக்கிறார்கள். பின்னர் சகுனங்கள் குறைவடைகின்றன. ராகுவின் சகுனங்களே மோசமானவை. வியாழன் குரு அல்ல. விருட்சபதியின் சகுனங்களும் உள்ளன. விருட்சத்தின் அதிபதியான தந்தை வரும்போது வியாழ சகுனங்களும் வெள்ளி சகுனங்களும் இருக்கின்றன. ராவணன் வரும்பொழுது ராகுவின் சகுனங்கள் உள்ளன. குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது வியாழ சகுனங்களை அனுபவம் செய்கிறீர்கள். விருட்சபதியை நினைவு செய்து தூய்மையாக இருங்கள். அவ்வளவுதான். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. அனைத்தையும் செய்கின்ற பொழுதும் ஆத்ம உணர்வில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் சரீரத்தின் அகங்காரத்தை முடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். 2. சத்யுக ராஜ்யத்திற்கு தகுதியானவர் ஆகுவதற்கு ராஜரீகமான பண்புகளை கொண்டிருங்கள். தூய்மையே அனைத்திலும் அதி உயர்ந்த நடத்தை. தூய்மை ஆகுவதனால் மாத்திரமே நீங்கள் தூய உலகின் ஓர் அதிபதி ஆகுவீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் கரண் கராவன்காரை, அதாவது உங்களை செய்ய தூண்டும் ஒருவர், அத்துடன் செய்விப்பவர், உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் இலகு யோகத்தை அனுபவம் செய்வதுடன் அதனால் வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. எந்த ஒரு பணியை செய்யும் பொழுதும் இதன் முதுகெலும்பாக இருப்பவர் உங்களை கருவியாக ஆக்கிய அந்த ஒரே ஒருவரை உணர்ந்தவராக இருங்கள். முதுகெலும்பு இல்லாமல் உங்களால் எந்த ஒரு பணியையும் செய்ய முடியாது. எனவே எந்த ஒரு பணியை செய்யும் பொழுதும் நீங்கள் ஒரு கருவி என்றும், சர்வசக்திவானான தந்தையே அனைத்தையும் செய்விக்கின்றார் என்றும் நினைவு செய்யுங்கள். இந்த விழிப்புணர்வுடன் அனைத்தையும் செய்யுங்கள். நீங்கள் தொடர்ந்து யோகத்தை இலகுவானதாக அனுபவம் செய்வீர்கள். இந்த இலகு யோகம் உங்களை இலகுவாக ஓர் ராஜ்யத்தை ஆளச் செய்யும். இங்கே உங்களின் சமஸ்காரங்கள் உங்களை அங்கே அழைத்து செல்லும். ஸ்லோகம். ஆசைகள் நிழல்கள் போன்றவை. நீங்கள் அவற்றிடமிருந்து திரும்பி இருப்பீர்களாயின் அவை உங்களை பின்தொடரும். அவ்யக்த இஷாரா. மேன்மை ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். கசப்பு நிறைந்த நிலத்தையும் மிகவும் இனிமையாக மாற்றக்கூடியதே இனிமை என்ற விசேஷமான நற்குணம். உங்கள் அனைவரின் மாற்றத்திற்கான அடிப்படை பாபாவின் இனிய வார்த்தைகளே. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தூய இனிய ஆத்மாக்கள் ஆவீர்கள். இந்த இனிமையான வார்த்தைகள் உங்களை மாற்றின. பாபாவின் இனிய திருஷ்டி உங்களை மாற்றியது. அதே போல் உங்களின் இனிமையால் மற்றவர்களை இனிமையாக்குங்கள். உங்களின் வாயை இனிப்பாக்குங்கள். சதா இந்த இனிமை என்ற பரிசை உங்களுடன் வைத்திருங்கள். இவ்வாறே செய்வதன் மூலம் நீங்கள் சதா இனிமையாக இருப்பதுடன் மற்றவர்களையும் இனிமையாக்குவீர்கள். ஓம் சாந்தி.